புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பொதுவாக சொரியாசிஸ் அப்படின்னு சொன்னாலே மிகப்பெரிய நோயாக இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்தில் பார்க்கப்பட்டு வந்துட்ருக்குங்க. ஆனால் எந்த ஒரு நோய்க்கும் கண்டிப்பாக தீர்வு அப்படின்னு ஒன்று இருக்கும். இன்றைக்கி சர்வதேச சொரியாசிஸ் தினத்தை முன்னிட்டு சென்னை அரும்பாக்கம் ஆர்ஜேஎம் ஹெர்பல் கேர் சித்த மருத்துவர் திரு டாக்டர் ர மங்களேஸ்வரன் அவர்கள் சொரியாசிஸ் நோயின் அறிகுறிகள், சிகிச்சை முறைகள், சொரியாசிஸ் நோய் வருவதற்கான காரணங்கள் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நிலையத்தின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உங்களை பத்தின ஒரு முன் அறிமுகம் கொடுங்க சார்.
புதுகை பண்பலை 91.2 நேயர்களுக்கு வணக்கம். நான் சித்த மருத்துவர் டாக்டர் மங்களேஸ்வரன் பேசுறேன். ஆர்ஜேஎம் ஹெர்பல் கேர்ங்கிற பேர்ல சென்னையில வந்து அரும்பாக்கத்துல வந்து சொரியாசிஸ்க்காக சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இங்க
பொதுவா வந்து நிறைய நம்ம பத்திரிகைகளை பாக்குறோம், நம்ம வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல இந்த சொரியாசிஸ் அப்படிங்கறத பத்தி நிறைய தகவல்கள் வருது. பொதுமக்கள் வந்து இந்த சமூக வலைதளங்கள்ல நிறைய விஷயங்களை பத்தி இதை பத்தி கேள்விப்படுறாங்க. இப்ப பொதுவா அடிப்படையில சொரியாசிஸ் அப்படின்னா என்ன, அது வந்து ஒரு தோல் நோயா, அதை பத்தின தகவல்களை கொஞ்சம் சொல்லுங்க சார்.
அதாவது சொரியாசிஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா பொதுவா வந்து விழிப்புணர்வு ரொம்ப கம்மியா இருக்கு. அதனாலதான் விழிப்புணர்வை ஏற்படுத்துற நோக்கத்துலதான் ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 29 உலக சொரியாசிஸ் தினம் கொண்டாடப்படுகிறது. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து சொரியாசிஸ் பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கிற வேண்டும், அதிலிருந்து தன்னை வந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இது முழுமையாக கடைபிடிக்கப்படுகிறது. சொரியாசிஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து உருவான பெயரானாலும் சித்த மருத்துவத்துல வந்து சித்தர்கள் வந்து இதனை ஒரு காலாஞ்சுக படை என்றுதான் சொல்றாங்க. அதாவது காலாஞ்சுக வாதம் என்றும் சொல்லப்படுகிறது. ஏன்னா இது வாத நோய், சித்த நோயத்துல வாத பித்த கபத்துல வாத புட்டத்தல் அதிகப்படுத்தால் வந்து அதனால அதை காலாஞ்சுக வாதம் சொல்றாங்க. வாதத்தால வந்து அதிகப்பட்டாலும் ஐயக்குற்றம் வந்து தோளில் வந்து பெருமளவு மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. உலக மக்கள் தொகையில வந்து கிட்டத்தட்ட 2% மக்கள் வந்து சொரியாசிஸ் நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சொரியாசிஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சொரியாசிஸ்ல வந்து சிவப்பான திட்டுக்கள் வந்து அதிகமா தோன்றும், அதிகப்படியான இருக்கும், சிலருக்கு அரிப்புடன் கூடியதாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து சொரியாசிஸோட முதல் அறிகுறியாக நம்ம எடுத்துக்கிறோம்.
ரொம்பவே சிறப்பான ஒரு தகவலை வந்து சொன்னீங்க. இப்போ ஒவ்வொரு நாட்களுக்கு வந்து நிறைய சிறப்பு தினங்களை வந்து நம்ம பொதுவா வந்து கடைபிடிக்கிறோம். அந்த வகையில உலக சொரியாசிஸ் தினம் அப்படிங்கிறது என்னைக்கு, அதை ஏன் நம்ம கடைபிடிக்கிறோம், அதனுடைய முக்கியத்துவம் இப்ப மக்களுக்கு ஏன் அவசியம்னு தேவைப்படுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
பொதுவா உலக சொரியாசிஸ் தினம்ங்கிறது வந்து அக்டோபர் 29 கடைபிடிக்கப்படுகிறது. இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களிடம் வந்து சொரியாசிஸ் பற்றிய விழிப்புணர்வை வந்து முழுமையாக ஏற்படுத்தும் நோக்கத்தோடு தான் இதை வந்து கடைபிடிக்கிறாங்க. சொரியாசிஸ் பற்றிய விழிப்புணர்வு மக்களிட அந்த அளவுக்கு இல்லாததுனால அதை வந்து சரிப்படுத்துவதற்காக தான் இந்த சொரியாசிஸ் தினமே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலமா மக்களுக்கு சொரியாசிஸ்னால ஏற்படும் பாதிப்புகள், அதனால அந்த பாதிப்புகளை வந்து முழுமையாக வந்து தெரிஞ்சுக்கணும், அதுல இருந்து முன்னெச்சரிக்கையா இருக்கிறதுக்காக தான் இந்த சொரியாசிஸ் தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்தீங்க சார். இப்ப பொதுவா ஒவ்வொரு நோயும் தோன்றதற்கு முன்னாடி அதனுடைய நோய் அறிகுறி அப்படின்னு நிறைய அதனுடைய சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த சொரியாசிஸ் நோய் மனித உடல்ல ஏற்படுறதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன காரணம், அந்த நோய் வந்ததுனால அதனுடைய மனித உடல்ல என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்குது, அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
பொதுவா பாத்தீங்கன்னா சொரியாசிஸ் வந்து தலையில தான் ஆரம்பமாகும். தலையில வந்து ஆரம்ப அறிகுறியா வந்து கொடுக்கும் மாதிரி உதிரும், அதை சொரியும் வெண்ணிறமாக துகள்களாக உதிர ஆரம்பிக்கும். இத வந்து சில பேர் வந்து டேண்ட்ரஃப் அது அப்படின்னு நினைச்சு, அதாவது பொடுகு அப்படிங்கிற ஒரு பயன்படுத்தி முழுமையாக குணப்படுத்தி விடாமல் அப்போதைக்கு கியூர் பண்ணிக்கிறாங்க. இது வந்து பிற்காலத்துல வந்து அது சொரியாசிஸா தெரியும் போதுதான் அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து பரவ ஆரம்பிச்சு மேலும் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா சிறு சிறு புள்ளிகளாக தோன்றும், அது அடுத்தடுத்த ஸ்டேஜில் நகங்களை வந்து தாக்கக்கூடியது. நகங்களில் வந்து ஊசியால் குத்தியதால் ஏற்பட பள்ளங்கள் போன்று தோன்றும். இதெல்லாம் வந்து சொரியாசிஸோட அடுத்த அடுத்த நிலைகள்.
ஒரு பொதுவான ஒரு கருத்து வந்து பொதுமக்கள்கிட்ட என்ன மாதிரி நிலவுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சொரியாசிஸ் அப்படிங்கறது வந்து ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு மரபு வழியா வரக்கூடிய நோய், தாய் தந்தையர்கள் மூதாதையர்களுக்கு அது இருந்ததுன்னா, குறிப்பா பெற்றோர்களுக்கு இருந்ததுன்னா அது குழந்தைகளுக்கும் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்து நிலவுது. இது உண்மையா? சொரியாசிஸ் அப்படிங்கிறது ஒரு மரபு வழி நோயா? அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
கண்டிப்பாக இது ஒரு மரபு வழி நோய் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு 80% பாத்தீங்கன்னா இது வந்து மரபு சம்பந்தமா தான் வரக்கூடியதா இருக்குது. இப்ப இங்க என்னோட கிளினிக்ல வர்றவங்களே நான் பார்க்கும்போது ஒரு 80% பேர் அவங்க பேரண்ட்ஸ் சொந்தத்திலேயே யாருக்காவது இந்த நோயோட தாக்கம் இருந்திருக்கு. அதனால இது வந்து கண்டிப்பாக 80% மரபு சார்ந்த நோய் தான். அதாவது பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து 3 பேர் இருந்தாங்கன்னா அதுல ஒருத்தருக்கு சொரியாசிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்.
சரிங்க சார், ரொம்பவே ஒரு சிறப்பான விளக்கங்களை வந்து கொடுத்து வச்சிருக்கீங்க. இப்ப நிறைய பேர் வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சொரியாசிஸ பொறுத்த அளவுல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பொதுவான மது அருந்துறது, புகை பிடிக்கிறது அப்படிங்கிற தீய பழக்கங்கள் வந்து ஒரு சிலரிடையே இன்னைக்கு காணப்படுது. இந்த மது அருந்துதல் மற்றும் புகைப்பிடுதல் அப்படிங்கிற தீய பழக்க வழக்கங்களுக்கும் சொரியாசிஸுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? அதன் மூலமா இந்த நோய் பரவுறதுக்கு அல்லது வந்து அதிகரித்திருக்கு எதனா வாய்ப்புகள் இருக்கா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
நோய் வர்றதுக்கு மது அருந்தல் புகைப்பிடித்தல்லாம் காரணம் சொல்ல முடியாது. ஆனா நோய் வந்த பிறகு மது அருந்துவதாலோ அல்லது புகைப்பிடித்தல் இருக்கிறதுனாலோ இது நோயோட தாக்கத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு. ஒரு வகையில பார்க்கும்போது இது சொரியாசிஸ்க்கு வந்து பரம்பரையினால வந்தாலும் மனக்கவலை, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, அதிர்ச்சி, காலநிலை மாறுபாடு, அதாவது கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ் சொல்லுவாங்க, அந்த நார் ஒரு தட்பவெப்ப நிலை வந்து ஒரே சீராக இல்லாம திடீரென மாறுவதும் இதற்கு ஒரு காரணமாக அமைகிறது.
சரிங்க சார், இப்ப இந்த பொதுவா சொரியாசிஸ் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு நோய் சார்? இதுல ஏதாவது வேற வேற பிரிவுகள், வேற வேற வகைகள் ஏதாவது இருக்கா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
சொரியாசிஸ் என்கிறது தோல் சம்பந்தமான நோயாக இருந்தாலும் அதுல வந்து நிறைய பிரிவுகள் இருக்கிறது. அதாவது ஃபிளேக் சோரியாசிஸ் சொல்லுவாங்க, அது வந்து அதுதான் வந்து 90% மக்களை வந்து பாதிக்கிறது. அதாவது இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா 90% வந்து ஃபிளேக் சோரியாசிஸ்னாலதான் பாதிக்கப்படுகிறாங்க. அவங்களுக்கு எடுத்து ஆரம்ப அறிகுறி பார்க்கும்போது தலையில வந்து பொறுக்கு மாதிரி ஆரம்பிச்சு அது நாளடைவில் அது சிதில் போன்று உதிர ஆரம்பிக்கிறது. இந்த சோரியாசிஸ் வந்து தான் அடுத்த உடம்பு அப்புறம் பாதிக்கக்கூடியது. அடுத்ததாக இன்னொரு டைப்ல பார்க்கும்போது குட்டெட் சொரியாசிஸ் சொல்லுவாங்க, இது வந்து சிறியதாக இருக்கும், தனித்தனியாகவும் இருக்கும், துளி துளி புள்ளி வடிவமாக தான் இருக்கும் இந்த சொரியாசிஸ். அதுக்கடுத்து மூன்றாவதாக பார்க்கும்போது தலைகீழ் சொரியாசிஸ் சொல்றாங்க, தோளோட மடிப்புகளில் அதாவது கை மடிப்பு, கழுத்தோட மடிப்புகள், இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து அது பாதிக்கக்கூடியது. பஸ்டுலார் சொரியாசிஸ்ங்கிற ஒரு டைப் இருக்கு, இது வந்து சீல் கொப்புளங்களாக தான் காணப்படும், கை கால்கள் வந்து அதிகமாக பாதிக்கக்கூடியது. கடைசியா எரித்ரோடெர்மிக் சோரியாசிஸ் இருக்கு, அது வந்து எந்த வகை சோரியாசிஸ்ல இருந்தும் உருவாகலாம். இந்த கடைசியா சொன்ன 4 விதமான சோரியாசிஸ்ல எந்த சோரியாசிஸ்ல இருந்தும் இது வந்து இருக்கலாம், சீக்கிரமாக மாறக்கூடியது. சோரியாசிஸ்லயே நக சோரியாசிஸ் ஒன்று இருக்குது, அது வந்து கை கால் விரல் நகங்களை மட்டும்தான் பாதிக்கும். நகங்கள் ஸ்டார்டிங்ல சொன்னீங்க, நகத்துல வந்து ஊசியால் குத்துவது போன்ற பள்ளங்களாக காணப்படும். இது வந்து நகத்தை வந்து நகம் வந்து பழுப்பு நிறமாக மாறி நகத்தை வந்து சேர்த்து கொண்டு வெளிவரக்கூடிய சூழ்நிலையும் இந்த சொரியாசிஸ்.
சரிங்க சார், ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு விளக்கங்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சார், இப்ப தாக்கப்பட்ட நோயாளி அவர் அந்த நோய் ஏற்பட்டதுனால பொது வாழ்க்கையில நிறைய நம்ம பொதுவான வாழ்க்கையை தொடர்ந்து ஈடுபடக்கூடிய ஒரு நிலை கூட இருக்குது. அந்த வகையில அவர் எந்த மாதிரி பொது வாழ்க்கையில வந்து ஒரு மகிழ்ச்சியா இருக்க முடியாத சூழ்நிலை பாதிக்கப்படுறாரு, அதை வந்து எந்த மாதிரி அவர் சரி செஞ்சுக்கலாம், அந்த மாதிரி சூழ்நிலையில அவர் என்னென்ன மாதிரி முறைகளை வந்து கடைபிடிக்கணும்?
ஒரு மனிதனுக்கு அழகா கொடுக்கக்கூடியது அந்த தோல் தான். அந்த தோல் வந்து பாதிக்கப்படும் போது அவங்க ஒரு வெளியில வந்து முகம் காட்டக்கூடிய முடியும் சூழ்நிலையில் அவங்கள மனக்கவலையுடன் இருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு இது பரவுறது கிடையாது. இது வந்து ஒருத்தவங்களை தொடுறதுனாலயோ இல்ல அவங்களோட உடைகளை எடுத்து உபயோகிப்பதனாலயோ சொரியாசிஸ் பரவாது. இது வந்து பரம்பரையா பரவுறது அப்படிங்கறதுதான் இதுல மெயின் கான்செப்ட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சொரியாசிஸ் வருவதன் காரணம் இதுவரைக்கும் சரியா கண்டறியப்படவில்லை. 80% மட்டும்தான் வந்து மரபு வலின்னு சொல்றோம். இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஒரு தவிர்க்கு சொரியாசிஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து பரவக்கூடிய பரவாது, மற்றவங்களுக்கு பரவ வாய்ப்பு இல்லை.
இப்ப பொதுவா இந்த உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சாதாரணமா நம்மளுடைய மனித உடலுக்கு இந்த உணவு வகைகள்ல இருந்து நிறைய வந்து சத்துக்கள் வருது. இப்ப இந்த சொரியாசிஸ் இருக்கிறதுனால நமக்கு நிறைய வந்து இந்த சக்தி இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இப்ப சொரியாசிஸ் வந்ததுக்கு பின்னாடி அந்த பாதிக்கப்பட்ட நோயாளி என்ன மாதிரியான உணவு முறைகளை வந்து கடைபிடிக்கணும், என்ன மாதிரியான உணவுகள், என்ன மாதிரியான காய்கறிகளை உட்கொண்டோம் அப்படின்னா அந்த சத்துக்கள் வந்து ஓரளவு இந்த சொரியாசிஸ் இருக்கக்கூடிய அந்த நோயாளிகளுக்கு உடல் பலத்த ஆரோக்கியத்தையும் தரும். அவங்களுடைய உணவு முறைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
சொரியாசிஸ் நோய் உள்ளவங்க வந்து புளிப்பு உள்ள உணவுகளை அதிகமா உபயோகப்படுத்த கூடாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா புளிப்பு அதிகமாகனா புளி மட்டுமே பயன்படுத்தக்கூடிய புளிசாதம், புளிக்குழம்பு இது மாதிரி பொருட்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது நல்லது. ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா ஒவ்வாமை உணவுகள்னு சொல்லுவாங்க, அதாவது கத்திரிக்காய், பாவக்காய் இந்த மாதிரி ஒரு அலர்ஜிக்கை அதிகப்படுத்தக்கூடிய அதாவது ஒவ்வாமையை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை வந்து தவிர்ப்பது நல்லது. சைவ உணவு வந்து முழுமையாகவே பயன் தரக்கூடியதாக இருக்கிறது. உணவு முறைகள் பார்த்தும்போது நிறைய வந்து தண்ணி அவங்க வந்து தினமும் வந்து போதுமான அளவுக்கு தண்ணீர் பருக வேண்டும். அதே மாதிரி ஓய்வு வந்து அதிகமாக எடுத்தல் வேண்டும். அதாவது தூங்குறது வந்து ரொம்ப லேட் நைட் தூங்குறது அவாய்ட் பண்ணணும். ஒரு 10 மணிக்கு நைட்டு தூங்குறாங்கன்னா மார்னிங் ஒரு 5 மணி வரைக்கும் 5 மணிக்கு தான் எழுந்திருக்கணும். இந்த மாதிரி கடைபிடிக்கும் போது சொரியாசிஸ் நோய ஓரளவுக்கு கட்டுக்குள் வைத்திருக்கலாம்.
இப்ப பொதுவா நிறைய இப்ப சின்ன சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் கூட இந்த சொரியாசிஸ் நோய்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நிறைய பத்திரிகைகளை பொதுவா நிறைய நம்ம நாளிதழ்கள் அந்த செய்திகளை வந்து படிக்கிறோம். அந்த வகையில இந்த குழந்தைகளுக்கும் சொரியாசிஸ் நோய் பரவ என்ன காரணம், குழந்தைகள் அப்படிங்கிறப்ப அவங்க இந்த சொரியாசிஸ் நோயிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க பெற்றோர்கள் என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு முறைகளை தங்களுடைய குழந்தைகள்கிட்ட கடைபிடிக்கணும், அவங்களை எவ்வாறு அந்த நோயிலிருந்து பாதுகாக்கிறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
குழந்தைகளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கு. அதுதான் இப்போ முதலே சொல்லியிருக்கோம், நம்ம பரம்பரையாக இது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்ங்கிறது தான் இதில் முதல் சொல்ல வேண்டியிருக்கிறது. இன்னொன்று அவங்கள வந்து எப்படி விழிப்புணர்வோடு இருப்பாங்கன்னா அவங்க போதுமான அளவுக்கு தண்ணீர் பருந்த அறிவுறுத்த வேண்டும். எண்ணெய் குளியல் வந்து ஓரளவுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதாவது வாரத்திற்கு ஒரு முறையாவது எண்ணெய் தேய்த்து குளித்தல் மிக சிறப்பாக இருக்கும். உடம்ப வந்து வறட்சியாக இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஓரளவுக்கு ஆயிலி ஸ்கின் சொல்லுவாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மாய்ஸ்டரை கிரீம்களை வந்து உபயோகப்படுத்தலாம். அதாவது இந்த மாதிரி ஜெனட்டிக்ல வர்ற குழந்தைகள் வந்து இந்த மாதிரி பாதுகாப்பாக இருப்பது முன்னெச்சரிக்கையாக இருக்க செய்யலாம்.
சரிங்க சார், ரொம்ப ஒரு அருமையான ஒரு கருத்தை வந்து சொன்னீங்க. இப்ப இந்த சொரியாசிஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஆண்களை தான் அதிகமா தாக்கும், அல்லது பெண்களை குறைவாக தான் தாக்கும், அல்லது பெண்களுக்கு தான் அதனுடைய பாதிப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வேறுபாடுகள் ஏதாவது இருக்கா, இல்ல இந்த சொரியாசிஸ் வந்தாலே அதனுடைய பாதிப்புகள் எல்லாருக்குமே பொதுவானதாவே இருக்குமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
சொரியாசிஸோட பாதிப்பு வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும், யாரையும் வந்து அதிகமா பாதிக்கும்னு சொல்ல முடியாது. ஆண்களுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி புகைப்பிடித்தல், மது அருந்தல் இந்த பழக்கம் வந்து அதிகமாகும் பொழுது சொரியாசிஸோட தாக்கம் அதிகமாகலாம். அல்லது மனக்கவலையோ இல்ல ரொம்ப லேட்டா தூங்குறது இதெல்லாம் அதிகப்படுத்தும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இதே காரணம் தான் சொல்ல முடியும். ஆனால் பெண்கள் விஷயத்துல ஒரு என்னன்னா அவங்க வந்து கருவுற்றிருக்கிற காலத்துல வந்து சொரியாசிஸ் வந்து முழுமையாகவே குணமடைந்துவிடும். அந்த சமயத்துல வந்து அவங்களுக்கு எந்த விதமான அறிகுறிகள் கூட இருக்காது. ஆனா குழந்தை பேரு உண்டான பிறகு அதோட தாக்கம் வந்து மீண்டும் அதிகமாக ஆரம்பித்து விடும். இதுதான் அந்த அந்த ஹார்மோன்ஸ் உற்பத்தியை குறித்து சொரியாசிஸோட தாக்கம் வந்து அதிகமாகவும் படிப்படியாக குறையவும் செய்யும்.
இப்ப இந்த சொரியாசிஸ் பத்தி சொல்லும் போது இடையில ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த தூக்கமின்மை அப்படிங்கறத பத்தி கூட ஒரு சில விஷயங்களை நீங்க சொன்னீங்க. சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு சில மனதுல ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, மனதுல கவலை, அவங்களுக்கு வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு சில விஷயங்கள்னால நிறைய பேருக்கு வந்து வேலை காரணமா இரவுல கூட சரியா தூக்கமின்மை கூட தோன்ற வாய்ப்பு இருக்கு. இந்த தூக்கமின்மை வராம இருக்கிறதுனால கூட இந்த சொரியாசிஸ்க்கும் அதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? அதை பத்தி மனிதனுக்கு பொதுவா அந்த எந்த அளவுக்கு தூக்கம் அப்படிங்கிறது தேவை, இதுக்கும் அந்த சொரியாசிஸ்க்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
தூக்கம் வந்து குறைவாக இருப்பதனால வந்து சொரியாசிஸ் வரும் சொல்ல முடியாது. சொரியாசிஸ் இருக்கிறவங்க வந்து தூக்கம் வந்து குறையும் போது சொரியாசிஸ் வந்து அதிகமாகத்தான் வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து மனக்கவலைகளை வந்து குறைத்து கொண்டு யோகா பயிற்சி, பிராணாயாமம் பெரிய பயிற்சிகளை மேற்கொண்டு சரியான நேரத்தில் அவர்கள் வந்து தூங்குவதும், அப்புறம் அதே போல் காலையில் சரியான நேரத்தில் கண்விழிப்பது, இது போன்ற சுற்றுச்சூழலை அவர்கள் உருவாக்கி கொண்டால் சொரியாசிஸிலிருந்து ஓரளவு பாதுகாத்துக் கொள்ள முடியும்.
இப்ப ஒருத்தனுக்கு வந்து சொரியாசிஸ் வந்துருச்சு அப்படின்னா படிப்படிய அவனுக்கு வந்து எந்த மாதிரியான வந்து பாதிப்புகள் ஏற்படும், ஒரு வகையில வந்ததுக்கு பின்னாடி இன்னுமே அதை வந்து அந்த சொரியாசிஸ பரவ விடாம அல்லது அதிகப்படுத்தாம அதை என்னென்ன மாதிரியான முறைகள்ல வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம், இந்த பாதிப்புகள் வந்து அதிகமா வர்றதுக்கு அவனுடைய உடல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்படுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
சொரியாசிஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னா அதை நினைச்சே வந்து கவலைப்படுறதை தவிர்த்தல் வேண்டும். ஏன்னா கவலை வந்து சொரியாசிஸ் வந்து அதிகப்படுத்திவிடும். அதனால கவலை இல்லாமல் ஓரளவுக்கு மனதை திடமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தூக்கத்தை வந்து சரியாக கடைபிடிக்க வேண்டும். அதிக நேரம் மொபைல் பயன்படுத்துவது இதெல்லாம் வந்து தவிர்ப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.
நிறைய தொற்று வியாதிகள்லாம் வந்து சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு தொற்று வியாதியினுடைய வகையில வரக்கூடியதா? ஒருத்தருக்கு சொரியாசிஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில பயணிக்கக்கூடியவங்க, அவங்களோட இல்லத்துல இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்கள் அவங்களுக்கும் இது பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி சூழ்நிலையில மற்றவங்க எப்படி அந்த சொரியாசிஸ் நோயாளிக்கும் அவங்களுக்கு பணிகளை செய்யணும், நோயும் பரவாம அவங்க பாதுகாப்பா இருக்கணும், அது என்னென்ன மாதிரியான முறைகளை வந்து கடைபிடிக்கணும் சார்?
சொரியாசிஸ் வந்து ஒரு தொற்று நோய் கிடையாது. ஏன்னா இது ஒரு பூஞ்சை நோய்கள் சொல்லுவாங்க, அது வந்து தொற்று நோயா இருக்கலாம். அது வந்து உடைகள் பயன்படுத்துவது, மற்றவர்களோட உடைகளை பயன்படுத்துவது அப்படின் போது பழகும். பட் ஆனால் சொரியாசிஸ் வந்து ஒரு தொற்று நோய் அல்ல. இது வந்து கூட இருந்தாலும் இது வந்து பரவாது. அவர்கள் உடைகளை பயன்படுத்தினாலும் பரவக்கூடிய வாய்ப்பே இல்லை. சொரியாசிஸ் பொறுத்தவரைக்கும் தொற்று நோய் அல்ல என்பதுதான் இங்கே சொல்ல வேண்டிய முக்கியமான கருத்து.
இன்றைய சூழ்நிலை இந்த சொரியாசிஸ் அப்படிங்கிற நோய் வந்து பரவலா எந்த மாதிரியான முறைகளை வந்து காணப்படுது? இப்போ நிறைய நோய்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைய காலகட்டத்துல சொரியாசிஸ் நோயை பத்தின விழிப்புணர்வு பொதுமக்களிடையே போதுமான அளவு இருக்கா, இல்ல இன்னுமே கூட அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு வந்து குறைவான சூழ்நிலை இருக்கா, அந்த விழிப்புணர்வு நம்ம எப்படி சார் மக்களுக்கு வந்து கொடுக்கலாம்?
சொரியாசிஸ் பற்றிய விழிப்புணர்வு மக்களிட குறைவாகத்தான் இருக்கிறது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு தலையில வந்து பொடுகு என்று பொடுகு போன்ற தோற்றம் கண்டவுடன் அவர்கள் உடனடியாக ஏதாவது ஷாம்பு இதை பயன்படுத்தி அதனை தற்காலிகமாகவே குணப்படுத்திக் கொள்கின்றனர். அது தொடர்ச்சியாக அதனை ஒரு மருத்துவரிடம் அறிவுரை கேட்டு அதிலிருந்து முழுமையாக விடுபடுவதற்கான அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஆரம்பத்தில் வந்து அது பொடுகு போன்று தோன்றினாலும் அதன் அறிகுறிகள் வந்து பிற்காலத்தில் பெரிய அளவில் பாதிக்கக்கூடியது. அதனால் முன்னெச்சரிக்கையாக அவர்கள் வந்து முறையான மருத்துவரை அணுகி சொரியாசிஸிலிருந்து ஆரம்பத்திலேயே ஓரளவுக்கு அதிலிருந்து குணம் பெறுவதற்கான வழியை அவர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும்.
சரிங்க சார், ரொம்பவே சிறப்பான ஒரு தகவலை வந்து அருமையா சொன்னீங்க. இப்ப இந்த சொரியாசிஸ் வந்ததுக்கு பின்னாடி ஒருத்தருக்கு வந்து அவருடைய ஒரு பழக்க வழக்கங்கள் அவருடைய சூழலின் அடிப்படையில் சொரியாசிஸ் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல சொரியாசிஸ் நோயாளி அவருடைய மருத்துவர்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி மருத்துவ சிகிச்சைகளை ஒரு சொரியாசிஸ் நோயாளி வந்து மருத்துவ சிகிச்சைகளை வந்து எடுத்துக்கணும், அதன் மூலமா அந்த சொரியாசிஸ்ல இருந்து அவர் என்ன மாதிரி குணமாகறதுக்கு அது அந்த நோயிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் வந்து இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
அதாவது சொரியாசிஸ் வந்து 100% குணமாகிவிடும் என்று சொல்லவே முடியாது. ஆரம்பத்திலேயே சொரியாசிஸ் சிகிச்சைக்கு வருபவர்களுக்கு 50% முழுமையாக குணமாக வாய்ப்பு உள்ளது. தொடர்ச்சியான பல்வேறு விதமான மருந்துகளை எடுத்துக்கொண்டு அதன் மூலம் பாதிப்பு அதிகமாகி வரும்போது அதற்கான நோய் உட்படுத்த முடியாவிட்டாலும் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியும். அதனால் ஆரம்பத்திலேயே வந்து சொரியாசிஸ் பற்றிய விழிப்புணர்வை தெரிந்து கொண்டு அதற்கான முன்னெச்சரிக்கையாக மருத்துவரை அணுகி அதன் மூலம் முறையான சிகிச்சை மேற்கொள்ளும் போது பாதிப்பிலிருந்து ஓரளவு பாதுகாத்துக் கொள்ள முடியும்.
ஒருத்தருக்கு வந்து சொரியாசிஸ் வந்துருச்சு அப்படிங்கிற சூழ்நிலையில இப்ப பொதுவா அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான உணவு முறைகளை வந்து கடைபிடிப்பாங்க. சொரியாசிஸ் வந்ததுக்கு பின்னாடி அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் உடைய நம்ம உணவுகளை உட்கொண்டாதான் அதை நம்ம வந்து ஓரளவு அடுத்த கட்ட சீரான வாழ்க்கையை வந்து மேற்கொள்ள முடியும். இந்த சொரியாசிஸ் நோய் வந்ததுக்கு பிறகு அந்த பாதிப்படைந்தவங்க என்ன மாதிரியான உணவுகளை உட்கொள்ளணும், அந்த நோய் அடிப்படையில என்ன மாதிரியான சத்துக்கள் குறைபாடுனால அது ஏற்பட வாய்ப்பு இருக்கு, அவங்களுக்கு என்ன மாதிரியான சத்துக்கள் வந்து உணவுல வந்து தேவை, அவங்களுடைய உணவு முறைகளை எப்படி பின்பற்றுறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
பொதுவாக பார்த்தீங்கன்னா சொரியாசிஸ் உள்ளவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதற்கான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். பழங்கள், காய்கறிகள், கீரைகளை அதிகமாக உட்கொள்ள வேண்டும். மாமிச உணவுகளை ஓரளவுக்கு தவிர்த்தல் நன்றாக அமையும். சொரியாசிஸ் நோய் உள்ளவர்கள் முழுமையாக தண்ணீர் அருந்துவதை இயல்பாக வைத்திருக்க வேண்டும். முதல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் வந்து சிகிச்சையின் போது அளிக்கப்படும். சிகிச்சையின் போது நோய் எதிர்ப்பு சக்திக்கான மருந்துகளும் அளிக்கப்படுகிறது. யோக பயிற்சி, பிராணாயாமம் உள்ளிட்ட சில எளிமையான பயிற்சிகளும் அவர்களுக்கு செய்ய அறிவுரை வழங்கப்படுகிறது. இவ்வாறு செய்வதனால வந்து சொரியாசிஸ் நோயை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டியும் சில பேருக்கு அதை ஓரளவுக்கு குணமாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது.
இந்த சொரியாசிஸ் நோயில வந்து இப்ப இன்னும் சொல்ல போனா அப்படின்னா இந்த பெண்களுடைய உடல்நலனை பத்தி சொல்லும்பொழுது இந்த கர்ப்பிணி பெண்கள், இந்த தாய்மார்கள் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல திடீர்னு அவங்களுக்கு சொரியாசிஸ் நோய் வந்தாலோ சில அவங்களுடைய கர்ப்பகால காலகட்டத்துல ஒரு குழந்தை பேரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு, அந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க தாயையும் பார்க்கணும் தேயையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற சூழலை என்ன மாதிரியான பாதுகாப்பு முறைகளை வந்து அவங்க மேற்கொள்ளணும், அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
அப்படி சொல்றதை விட அந்த நேரத்துல வந்து சொரியாசிஸ் வந்து முழுமையாக குணமடைந்து விடும். அதனால வந்து அதை பற்றி கவலைப்பட தேவை இருக்காது. குழந்தை பெற்றதுக்கு பிறகு வந்து சொரியாசிஸ் வந்து மீண்டும் தோன்றினாலும் அவர்கள் இயல்பாக சொரியாசிஸ் பற்றிய விழிப்புணர்வை தெரிந்து கொண்டு அதன்படி நடந்தாலே அவர்கள் வந்து அதிலிருந்து முழுமையாக பாதுகாக்கும்.
சரிங்க சார். இப்ப ஒருத்தருக்கு வந்து சொரியாசிஸ் நோய் வந்து வந்துருச்சு, வந்ததுக்கு பிறகு அவருடைய மருத்துவ சிகிச்சை முறைகள்ல ஓரளவு அவருடைய பாதிப்புகள் வந்து குறைவா இருக்கு, கொஞ்சம் ஒரு சராசரியான வாழ்க்கையை வந்து மேற்கொள்றாரு அப்படிங்கிறப்ப பின்னாடி ஏதாவது ஒரு பாதிப்புகள்னாலயோ மீண்டும் திரும்பவும் அந்த நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, ஏற்கனவே பாதிக்கப்பட்டதுனால மறுபடியும் அந்த நோய் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, அந்த மாதிரி சூழ்நிலையில என்ன மாதிரியான பாதுகாப்பு முறைகளை வந்து கடைபிடிக்கணும்?
சித்த மருத்துவத்தில் சிகிச்சை பெறுபவர்களுக்கு வந்து சொரியாசிஸ் நோய் வந்து ஆரம்பத்தில் வந்து முழுமையாக குணமடைந்தாலும் ஒரு 2 அல்லது 3 வருடங்கள் வந்து இயல்பாக அவர்கள் தங்கள் பணிகளை செய்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு நோயிலிருந்து விடுபட்டது போல இருக்கும். சில பேருக்கு வந்து 2 அல்லது 3 ஆண்டு கழித்து மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. இதற்கு வந்து முதல் காரணம் வந்து சுற்றுச்சூழல் தான் முதல் காரணமா இருக்கிறது. அதனால வந்து சுற்றுச்சூழலுக்கு தகுந்தாற் போல உணவு அல்லது உடைகளை பயன்படுத்த வேண்டும். அதாவது காலத்திற்கு ஏற்றாற் போல உடைகள் இருத்தல் அவசியம். மழை காலங்களில் கம்பளி சம்பந்தமான உடைகளையும் வெயில் காலங்களில் பருத்தி ஆடைகளையும் அணிதல் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அதிகமான அதாவது ஏர் கண்டிஷன் சொல்லுவாங்க, ஏசியில அதிகமா இருக்கிறது, அதிகம் தூங்குறது, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தவிர்த்தாலே சொரியாசிஸ்ல இருந்து முழுமையாக ஒரு பாதிப்பு இல்லாமல் சொரியாசிஸோட அதிக பாதிப்பு இல்லாமல் தன்னை காலின் பாதுகாத்துக் கொள்ள முடியும்.
சிறப்பு சார், ரொம்பவே அருமையான தகவலை வந்து சொன்னீங்க. இப்ப எனக்கு இந்தியா போன்ற நாடுகள்ல ஓரளவு ஒரு 70-80 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் கூட நிறைய திடகாத்திரமா ஆரோக்கியமா தங்களுடைய வாழ்க்கையை வந்து சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நம்ம வந்து பாத்திருக்கீங்கன்னா இந்த காலையில வந்து வாக்கிங் நம்பர் எல்லாம் கூட போவாங்க. அந்த மாதிரி ஒரு 70-80 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்களுக்கு இந்த மாதிரியான நோய்கள் வந்து வந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய அந்த முதிய காலகட்டத்துல என்னென்ன மாதிரியான முறைகள்ல பின்பற்றி அவங்க தங்களுடைய வாழ்க்கையை வந்து இந்த நோயிலிருந்து பாதுகாத்துக்கிறது, இந்த 60-70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒருவேளை இந்த சொரியாசிஸ் பாதிப்புகள் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க என்னென்ன மாதிரியான வாழ்வியல் முறைகளை வந்து பின்பற்றினா அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
பொதுவாக சோரியாசிஸ் பார்க்கும்போது ஒரு விட்டமின் டி பற்றாக்குறையினால வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. விட்டமின் டி வந்து சூரிய ஒளியில் அதிகமாக கிடைக்கிறதுனால அவர்கள் வந்து இள வெயிலில் வந்து நடைபயிற்சி மேற்கொள்வது மிக சிறப்பாக இருக்கும். கடுமையான வெயிலில் இருப்பதை தவிர்த்துட்டு மாலை நேர வெயில் வந்து உகந்ததாக இருக்கும். உணவுப் பொருட்களை பொறுத்தவரைக்கும் மிதமான உணவுகளாக இருத்தல் நல்லது. அவசியம் எளிதில் ஜீரணம் ஆகக்கூடியதும் மிதமான உணவு அதாவது அசைவம் அல்லாத சைவ உணவுகளாக இருந்தால் அவர்களுக்கு வந்து இனம் நன்றாக இருக்கும்.
சிறப்பு சார், ரொம்பவே அருமையான தகவலை வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த சோரியாசிஸ் நோய் வந்ததுக்கு பின்னாடி இப்ப பொதுவா வந்து ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம ஊர்களை பொதுவா என்னென்ன காய்கறிகளை என்ன மாதிரியான உணவு முறைகளை வந்து பின்பற்றாதீங்க, இந்த மாதிரி காய்கறிகள் வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து குறைக்கும், என்னென்ன மாதிரியான உணவுகள் வந்து நோய் இந்த நோய்க்கு இந்த உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து அது பயனுள்ளதா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த வகையில சோரியாசிஸ் நோய் வந்ததுக்கு பின்னாடி என்னென்ன மாதிரியான காய்கறிகள் என்னென்ன மாதிரியான உணவு பழக்கங்களை வந்து பின்பற்றலாம் பயன்படுத்திக்கலாம், என்னென்ன மாதிரியான காய்கறிகள் உணவு முறைகளை தவிர்க்கிறது நல்லது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு சோரியாசிஸ் வந்து உணவு கட்டுப்பாடுங்கிறது சொல்ல முடியாது. இருந்தாலும் கோவக்காய் நீர் சத்தான காய்கறிகளை வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். மற்றும் கத்திரிக்காய் போன்ற அரிப்பினை உண்டாக்கக்கூடிய பொருட்களை கண்டிப்பாக அவர்கள் தவிர்த்தல் நல்லது. பழங்கள் மாம்பழம் அன்னாச்சி பழம் போன்ற பழங்களை வந்து அவர்கள் தவிர்த்தல் நல்லது. மற்ற எல்லா பழங்களையும் அருந்தலாம்.
ரொம்பவே சிறப்பான ஒரு தகவலை வந்து சொன்னீங்க. உங்களுடைய பல்வேறு மருத்துவ வாழ்க்கை சூழல எங்களுக்காகவும் புதுகை பண்பலை 91.1 நேயர்களுக்காகவும் மிகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம் சார்.
இதுவரை கேட்டு ரசித்த புதுகை பண்பலை 91.2 நேயர்களுக்கு நன்றி.
நேயர்களே, இதுவரை சர்வதேச சோரியாசிஸ் தினத்தை முன்னிட்டு சுவாரஸ்யமான தகவல்களை நமக்கு வழங்கிய சென்னை அரும்பாக்கம் RJM ஹெர்பல் கேர் சித்த மருத்துவர் திரு டாக்டர் ர மங்களேஸ்வரன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனம் மறந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6-3-8-0-0-7-7-9-5-0 என்ற எண்ணிலும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.